திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இந்த உடம்போ அருவறுக்கத்தக்கது. இதுக்குள்ள புனிதனாகிய தூயோனாகிய நிமலன், விமலன், அமலன், நின்மலன் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய சுத்தமான சிவபெருமான் உள்ள வந்திருக்கார். அவர் உள்ள புகுந்து நம்மை ஆண்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அவருடைய பேரருள் உடைமையை நமக்கு அது புலப்படுத்துகிறது. சரி, அவர் உள்ள புகுந்தாரு, அது எளிதா இருந்தாலும் நெஞ்சம் வந்து என்ன செஞ்சிருக்கணும், அவரையே தஞ்சம் அடைஞ்சிருக்கணும். ஆனா அதை செய்வதற்கு நெஞ்சம் தவறிவிட்டது. அவர் அருளோட நமக்கு அருள் தரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நல்ல கருணையோட நமக்கு வந்தாரு. ஆனால் நாம என்ன செஞ்சிட்டோம், அத கண்டு கொள்ளாமல் விட்டதால் அவர் நம்மை விட்டு நம்ம மனசுக்கு எட்டாத நுண்ணிய வெளிக்கு சென்று விட்டார் அப்படின்னு நினைக்கிறார். இன்று போய் வானுளான் இல்லையா, எனக்கு ஏற்கனவே ஊனலாம் நின்றுருக புகுந்த ஆண்டான், ஆனா நீ அதை உணரவில்லை. ஆகையால் அவர் என்ன, இன்று போய் வானுளான், அவரு பரவழிக்கு சென்று விட்டார் அப்படிங்கிறத சொல்லி, இறைவனை பிரிந்ததுக்கு அப்புறம் உனக்கு கொஞ்சம் கூட ஒரு வருத்தமே இல்லையா, நீ எப்படி இப்படி கெட்டு ஒழியாம இருக்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெஞ்சை வெறுத்து இந்த மாதிரி நீ வாழ்கின்றாயே அப்படின்னு இறங்கி கூறுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப உலக வாழ்க்கையில ஈடுபடும் போது உயிரானது அத்தன்மையாகவும், இறையருளில் கிளைக்கும் போது அதன் இயல்பாகவும் விளங்கும். உயிரோட இயல்பு சார்ந்ததன் வண்ணம் பார்த்தோம் இல்லையா. உலக வாழ்க்கையில ஈடுபடும் போது அந்த தன்மைதான் இருக்கும், இறை அருள்ல திளைக்கும் போது அதன் இயல்பிற்றாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரிகின்றது. மேலும் அவர் என்னெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே, இதுல பிறக்கிறது எதுக்குன்னா பிறப்பை நீக்கிறதுக்கு. ஆனா இதுல பிறந்து வாழ்ந்து அப்புறம் இந்த உடம்பு ஒரு நாள் பஸ்பமாயம் ஆகி மண்ணோட தான் கலக்குது. அப்ப இந்த உடம்ப விட்டு திருப்பி திருப்பி அடுத்தடுத்து உடம்பு எடுத்துக்கிட்டே இருக்க கூடாதுங்கிறதுனால வருந்தி அங்கனம் சொல்லுகின்றார். பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்த அசும்பு ஒழுகிய பொய்கூரை இத்தை மெய்யென கருதி நின்று இடர்கடல் சுழித்தலை படுவேனே என்று சொல்லுகின்றார். பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்துளுத்த அசும்பொழுகிய பொய்கூரை, இது வந்து உள்ள பூரா புழு இருக்கு. பொத்தையான சுவரு உள்ள பூரா புழு வேற இருக்கு. இதுக்குள்ள சுவாமி எப்படி இருக்கிறாருன்னு பாருங்களேன், நமக்காக அவர் வந்து இருக்கின்றார். இதே கருத்தை தான் நமக்கு மெய்கண்ட தேவ நாயனார் அழகா சொல்றாரு. யாவையும் சூனியம் சத்ததிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலான். இது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே நம்ம சிந்திச்சாச்சு அந்த இதுதான். இப்போ ஆன்மா வந்து இறைவனை போல வியாபக பொருள், ஆனா இறைவன் அளவுக்கு வியாபகம் கிடையாது, இறைவனுடைய வியாபகத்தில் அடங்கக்கூடிய வியாப்பியமாக இருக்கிறது. ஆனா இறைவனோட வியாபகத்தை ஆணவ மலத்தால தடுக்க முடியாது, உயிரோட வியாபகத்தை ஆணவ மலம் தடுக்குது, அதாவது மறைக்குது. அதனாலதான் பாசியால் மூடப்பட்ட நீர் மாதிரி ஆன்மா வந்து முதல்ல எதுவுமே தோன்றாம இருந்து இல்லையா, அதுக்கப்புறம் மாயையாகிய உடம்பு சேருது அதுக்கு. கேவல நிலையில இருந்து, கேவல நிலையில இருக்கிறது பாசியால மூடப்பட்ட நிலை. அப்புறம் என்ன கொடுக்கிறாரு நமக்கு, தனு கரண புவன போகம் கொடுக்கிறார். தனு அந்த உடம்பு சேர்ந்த உடனே அந்த பாசி படிஞ்ச குளத்துல ஒரு கல்லை போட்டா அந்த பாசி விலகுது பாருங்க, அது மாதிரி கொஞ்சம் அந்த அறியாமை நீங்குது. அப்ப உடம்பளவுல கொஞ்சம் அறிவு இச்சை செயல்கள்லாம் கொஞ்சம் விளங்க பெற்று அனுப்போல தோன்றுகிறது. அப்போ அது வியாபக பொருள்னு சொன்னாலும் இறைவனை ஒப்பிடும் பொழுது அவர் அளவுக்கு இது வியாபக பொருள் அல்ல, அவருக்குள் அடங்கியதுதான் என்பது இதன் மூலம் நமக்கு பெறப்படுகிறது என்று நாம பாக்குறோம். இப்போ உயிரோ சித்து பொருள்னு பார்த்தோம், ஆனா அதுக்கு அறியாமை இருக்கிறது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஆணவத்தோட சேர்க்கையினால. அப்ப உடம்போட கூடி இந்த உலகத்துல வாழ்ந்து வரும்போது உடம்பும் உலகம் சேர்ந்து அறியாமையை நீக்கி அறிவை வளர்க்கணும். அதுக்காகத்தான் சுவாமி நமக்கு இதை தர்றாரு. இந்த அறியாமையையும் முறையே வளர்ந்து வரக்கூடிய சிற்றறிவு சிறு தொழில் உடையதா யான் எனது என்னும் செருக்கோட கூடி, அவர் கொடுத்தது ஒரு நிலைக்கு. ஆனா இதை அனுபவிச்சுட்டு இருக்கே யான் எனதுங்கிற செருக்கு இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படி இருப்பதால் வினையை ஈட்டுது. வினையை ஈட்டியதால் அதன் பயனாக முதல்வனது ஆணைப்படி இந்த உயிர்கள் பிறவிக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் நால்வகை தோற்றம், எழுவகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதம் என்று சொல்லுகின்றோம். அந்த எழுவகை பிறப்புல மக்கள் பிறவி மிக சிறந்தது. அடுத்து இந்த பிறவியில மட்டும்தான், ஏன் அதை சிறந்ததுன்னு சொல்றோம்னா, மனித பிறவியில தான் நம்ம அவரை வழிபட்டு முதல்ல அறியணும், அறிஞ்சதுக்கு அப்புறம் வழிபட்டு வீடு பேரு அடைய முடியும் அப்படிங்கறதுனால இது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆணவ மலத்தால தழைக்கப்பட்டு அறிவும் செயலும் இல்லாம ஜடம் போல கிடந்த எல்லா உயிர்களுக்கும் இறைவன் மாயையில் இருந்து முதல்ல சூக்கும சரீரத்தை படைத்து கூட்டுவிக்கின்றார். அந்த சூக்கும சரீரம் கிடைச்ச உடனே படலத்தால் மறைக்கப்பட்ட அந்த ஒளி இழந்த கண்ண உள்ள குருடருக்கு ஒரு கோல் கிடைச்ச மாதிரி கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த ஆன்மாவுக்கு. அப்ப மனம் வந்து ஒரு கருவியாக விரும்புதல் வெறுத்தல்களை செய்து அதனால உடனே ஒரு வினையை செய்து அந்த வினைதான் உயிர்கள் தோறும் அவ்வவற்றுக்குள்ள அறிவு நிலை காரணமாக பல வகையா இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் தூல சரீரம் கொடுக்கப்படுகிறது. அதன் பின்பாக புவன போகங்கள் எல்லாவற்றையும் இறைவன் படைத்து கொடுக்கின்றார். அது மீண்டும் இறப்பு பிறப்பு போன்ற சூழலில் சிக்கி தவிக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இப்ப ஏதோ படிப்படியாக ஓரறிவு உயிர்லேருந்து தொல்காப்பியத்துல சொன்ன மாதிரி ஆறறிவுக்கு நம்ம வந்துட்டாலும் இந்த பிறவியில் இறைவனை வழிபடாது கழித்தோம் என்றால் இந்த பிறவியின் பயனை நாம் அறியாத காரணத்தினால் அடுத்த பிறவியில அச்சு மாறி பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மனித பிறவி இல்லாம விலங்காகவோ பறவையாகவோ, அதான் அந்த ஊர்வன பரப்பன நடப்பன அப்புறம் ஒரு உயிராகிய தாவரம் இது போன்று நாம் பிறப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் கிடைத்த இந்த பிறவியை வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமன் என்ற அப்பர் சுவாமிகள் வாக்கைக்கு ஏற்ப இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கும், அடுத்த பிறவி என்னதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன் இப்ப அடுத்த நொடி என்ன நடக்கணும் நமக்கு தெரியாம இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இந்த கிடைத்த பிறவியில ஒழுங்கான முறையில பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிராணடி பேணாதார் பிராணிகள்னு சொல்றார். விலங்கு மாதிரி இல்லாம மனிதன் போல ஆறறிவு இருக்கிறதுனால இறைவனை வழிபட வேண்டும். ஏன் இறைவனை வழிபட வேண்டும் என்பதே இவ்வளவு காலம் காமிய பக்தியே உலகில் மிகையாக இருந்துள்ளது. சைவ சித்தாந்த காமிய பக்தி நமக்கு சொல்லி கொடுக்கல. ஏதாவது ஒரு காரணம் பற்றி ஒரு விருப்பம் நிறைவேறணுங்கிறதுக்காக இறைவனை வழிபடு என்று அது சொல்லவே இல்லை. நாயன்மார்களுடைய இயல்ப சொல்லும் பொழுது பெரிய புராணத்துல கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கினார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னு சொல்றார். அதாவது அவங்களுக்கு ஓடும் ஒண்ணுதான், அங்க ஒரு கட்டி தங்கம் கிடந்தாலும் ஒண்ணுதான், இது இறைவன் எனக்கு கொடுத்ததுன்னு அந்த தங்கத்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இதுவும் அதுவும் ஒண்ணுதான், இறைவனுக்கு அவர் தான் மாசிலா மணி இல்லையா. அவரை கம்பேர் பண்ணும்போது எதுவுமே ஒரு பொறுமதியானதே கிடையாதுன்னு சொல்லி அது ரெண்டையும் அள்ளி குப்பையில போட்டுருவோம். அப்படிதான் நம்ம அப்பர் சுவாமி போட்டார். சுவாமி வந்து எல்லா நவரத்னங்களையும் தங்கத்தையும் போடும்போது எல்லாத்தையும் அள்ளி கொண்டு கொட்டிட்டாரு குப்பையோடு. சரி, ஆக நாம் அப்படி ஒரு நிலையில இருக்கணும். அப்ப அவ கேக்குறாராம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாராம். நல்ல பக்குவ ஆன்மா கிட்ட அவங்க எனக்கு வீடு பேர் வேணும்னே சொல்லவே மாட்டானோ, இவரை வழிபட்டுட்டே இருக்கணும் அவ்வளவுதான், எனக்கு வீடு பேர் வேணும்னு கூட நினைக்க மாட்டாங்களா. அப்ப அந்த பக்தி தான் நிஷ்காமிய பக்தி தான் உயர்ந்தது. ஆன்மாவின் பக்குவத்தை அறிந்து அதுக்கு நல்ல ஞானம் சிவஞானம் வந்துட்டு பதிஞானம்ங்கிறத உணர்ந்து அதன் பின்பாக அந்த ஆன்மாவுக்கு முக்தியை கொடுப்பார் சுவாமி. வினையாலதான் நமக்கு வந்து பிறவியே வருது அப்படிங்கிறத வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாமல் தளர்வெய்தி கிடப்பேனே என்று சொல்லுகின்றார். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல. வினைய செய்ய வேண்டியது நம்ம வேலையா இருக்கு. அந்த வினைய பூரா நீக்கிறது, வினைக்கு பூரா கேடு விளைவிப்பது சுவாமியா இருக்கார். அப்ப அவரை போய் துன்பம் தர்றாருன்னு சொல்லலாமா? அந்த துன்பத்தின் மூலம் நம் வினை கெடுகிறது, நம்ம வின கழியுது, ஒரு பாவம் கழியுது. இப்படி புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர எல்லா துன்பத்துக்கும் அஞ்சி அஞ்சி பரிகாரங்கள் செய்து வழிபடுவதும் முறையான வழிபாடு கிடையாது. அஞ்செழுத்த நெஞ்செழுத்தி சொல்லலாம், திருமுறைகளை ஓதாமல் ஒரு நாளும் இருக்கவே வேண்டாம். கைப்போது மலர்தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் தொழ நின்ற முனி முதல்வன் சொல்றார்லயே, அது மாதிரி நம்ம அவரை எப்போதும் சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு முக்கரணங்களும் எதுக்கு தரப்பட்டிருக்குன்னா சிவபூஜை செய்வதுக்கு தான் தரப்பட்டு. அதனால அப்படி சிவபூஜை செய்யலாம், மெய்யால் மனதால் தியானிக்கலாம், வாக்கால் இறைவன் நாமம் இறைவன் புகழ் பாடலாம், அடுத்து உடம்பால் திருக்கோயில் பணி, அடுத்து உழவாரப்பணி, திருக்கோயில் தரிசனம், வழிபாடு, வீட்டிலே வழிபாடு, இதெல்லாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் பல பிறவிகளில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும். உலக புண்ணியமும் பிறவியத்தான் தரும். அதனால பதிப்புண்ணியம் செய்யணும், சிவப்புண்ணியம் தான் செய்யணும், அதுதான் அழியாது. ஆனா உலக புண்ணியம் அழிஞ்சிரு, ஒரு பலனை கொடுத்துட்டு பசித்துண்டு மீண்டும் பசிப்பானை உக்குண்டு, காலையில சாப்பிட்டா திரும்பி மதியம் பசிக்குதே, அது மாதிரி அது ஒரு பயனை கொடுத்துட்டு அப்புறம் இல்லாம போயிரும். ஆகையால் நாம் இதையெல்லாம் நீக்கி எங்கனம் செயல்பட வேண்டும், முக்கரணங்களால் இறைவனை வழிபட்டு நம் வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இணையன்னான் என்றுன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு, கவலைப்படாத உன் வினையெல்லாம் தீக்கிறதுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி சுவாமி நம்மை ஆட்கொள்கின்றார். என் தீயவினை நாளும் அணுகா வண்ணம் நாயேனை ஆளுடையான். நாயன் ஏன் சொல்றாரு அப்படின்னா, பல இடங்கள்ல வந்திருக்கு திருவாசகத்துல நாயேன்னு எதிராளிய சொல்றது சுலபம், ஆனா நாயேன் தன்னை சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா திருவாசகத்துல எங்க பதிமுடுக்கு அறிவால் சிவமே ஆனவர், உற்சவம் எல்லாம் திருப்பெருந்துறையில இவருக்கு தான் நடக்கு, இவர் தான் சப்பரத்துல வராரு, இவர் தான் உற்சவமூர்த்தியா வராரு, இவருக்கு தான் தேரோட்டம் நடக்குது. அப்பேற்பட்ட இவர் தன்னை நாயேன் என்று சொல்லுகின்றார். ஏன்னா நாய்க்கு எஜமான விசுவாசம் உண்டு. அந்த கும்பமேளா நடக்கும் போது லட்சம் பேர் கூடியிருக்க இடத்துல அதை விட்டாலும், கண்ணை கெட்டிட்டே விட்டாலும், மோப்ப சக்தியினால தன்னோட எஜமானனை அறிந்து அவர் பின்னால போயிரும். ஆனா நாம இங்க வந்து நம்முடைய தலைவனை நாம் மறந்து விட்டோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. அந்த நாய் போன்ற நன்றி உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஆகையால் அந்த எஜமான விசுவாசம் இருக்க வேண்டும். தலைவனை நாம் மறக்க கூடாது, தலைவனை நாம் காண வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் நமக்கு நாயே நாயன் பல இடத்துல பாடி கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பாடுறோம். இப்ப அந்த மலம் வந்து யார பற்றுது அப்படின்னா, உயிர்களை தான் பற்றுது. அப்ப என்ன வந்து வினை பற்றாம இருக்கணும், வினை பற்றிட்டு அப்படின்னா நம்ம நிச்சயமா மேல மேல பிறவிக்கு வந்து கொண்டே இருப்போம். பிறவிக்கு வந்து கொண்டே இருந்தா இறைவன் திருவடியை என்று அடைய முடியும் இல்லையா, காரைக்காலம்மையார் கேட்ட மாதிரிதான், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டில் உன்னை மறவாமை வேண்டும் கேட்கிறாங்க இல்லையா. அதனால பிறவாமை வேண்டும்னா எப்ப பிறவாமை கிடைக்கும், இந்த வினை இருக்கும் தானே, பிறந்துகிட்டே தான் இருக்கணும். அதனால அழகா சொல்றாரு, பாங்கினோடு பறி சொன்றும் அறியாத நாயேனை, ஓங்கி உள தொழி வளர உலப்பில அன்பருளி, வாங்கி வினை மலம் மறுத்து வான் கருணை தந்தானை, நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேனே என்று கூறுகின்றார். அதுல அழகா பாருங்க, வினை மலம் என்ற சித்தாந்த பரிபாஷை சொற்களோடைய அந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இப்ப எனக்கு என்னுடைய பாங்கு எப்படி இருக்குன்னா, எதையெல்லாம் அறிய வேண்டுமோ அதையெல்லாம் அறியாத நாயாக நான் இருக்கின்றேன். ஆனால் நீ எனக்கு உழப்பிலா அன்பை தந்து என்னுடைய வினைகளை எல்லாம் வாங்கி என்னுடைய மலத்தை எல்லாம் அறுத்து அருளி எனக்கு கருணை செய்கின்றாய் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட பெருமானை நான் தில்லை அம்பலத்திலே கண்டேன் என்று சொல்லுகின்றார். இந்த மனித பிறவியால் மட்டும்தான் இறைவனை அறிந்து அடைய முடியும் அப்படிங்கிறத எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தன், எல்லா பிறப்பும் பிறந்து முடிச்சாச்சு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். எந்த பிறவியில, மனித பிறவியில தான் ஒன்னும் அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். இப்போ வினைய செயல் வகையாக காணும் போது, நம்ம முன்பு பிறந்து இறந்து கழித்த பிறப்புகளை எல்லாம் உணர்ந்து கூறுவது ஒரு வகையில தம்மை பற்றி உணர்வதற்கு வசதியாக இருக்கிறது. தம்மை உணர்ந்து தம்முடைய தன் உணர்வார் மெய்கண்ட தேவநாயனார் சொல்றார் இல்லையா. அப்படின்னா வினையால பல வகையான பிறப்புகள் வருது, அதுல இருந்து நீங்கி அறிவு சிறந்ததும் சிவப்பரம்பொருளோட திருவருளையே கண்ணாக கண்டு காண வேண்டும் அவன் அருளே கண்ணாக காணின் நல்லால் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் சுவாமி சொன்ன மாதிரி, அப்படி கண்ட தமக்கு தன் இனிமேல இந்த மாதிரி தொடர்பு எல்லாம் நீங்கி பிறவா நிலை சீக்கிரம் கிடைக்கும். அதனாலதான் என்ன சொல்லிட்டாரு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். அவர் இங்கதான் இருக்கிறார், ஆனா நான் வீடு பேர் அடைந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். சரி, ஆக இப்படி பல இடங்களை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அடுத்து என்ன சொல்றாரு, இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை மிகுதியாக இதிலே நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போது இந்த உயிரை பற்றி இதுகாரம் சிந்தித்த நாம் இப்போது அதாவது பதி பசு இரண்டை பற்றியும் நாம் சிந்தித்து விட்டோம். இனி கொஞ்சம் பாசத்தை பற்றி சிந்திக்கலாம். தலை என்று சொல்லுவோம் அல்லவா, நமக்கு தடையாக இருப்பது, உயிர் இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பது. ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று பொருட்களும் மும்மலம்னு சொல்லப்படுது. அதைத்தான் நாம தலைன்னு சொல்லுவோம், கட்டு அப்படின்னு சொல்லுவோம். உயிரோட வியாபகத்தை கட்டுப்படுத்தி உயிருக்கு பிறப்பிறப்புக்கு உட்படுத்துது உயிரை வந்து, அதனால இதுக்கு தலைன்னு பேரு. இதுக்கு மலம்னாலும் இதை குறிக்குது, பாசம்னாலும் இதைத்தான் குறிக்குது. இதெல்லாம் சைவ சித்தாந்த சங்கேத சொற்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இத வந்து இவரும் மும்மை மலம் அறிவித்து பசுபாசம் அறுத்தானேன்னு இந்த சொற்களை எல்லாம் கையாண்டிருக்கிறார். கீர்த்தி திருகவல்ல மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விடு ஜோதி என்று சொல்லுகின்றார். இந்த மூலம் என்ற சொல்லுக்கு என்ன காரணம், அத காரணம்னு இன்னொரு பொருள் இருக்கு. இந்த மூணு மலங்களும் காரியப்படுவதற்கு முன்னால காரண நிலையில உள்ளது, அதனாலதான் மூலமாகிய மும்மலம் அப்படின்னு சொல்றார். இது எதுவும் எதுல இருந்தும் தோன்றல, இதெல்லாம் அனாதியா இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். திருவாசகத்துல மும்மலம்ங்கிற சொல்லாட்சி மிகையாக காட்டப்படுகிறது என்று நாம பாக்குறோம். அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும் கழுக்கடையான் கான் என்று சொல்லுகிறார். மும்மலம் கள் அப்படின்னு வருது. உள்ளமலம் மூன்றும் மாய உகு பெருந்தேன் என்று மற்றொரு இடத்துல அந்த மும்மலங்களும் அனாதிங்கிறது நமக்கு அந்த உள்ளமலங்கள்னு சொன்னதுனால. அடுத்து என்ன சொல்றாரு, உயிர்கள் வந்து பிறப்புக்கு வருவதற்கு முன்பும் பிறப்புக்கு உட்படாத போதும் இந்த மும்மலங்களும் காரண நிலையில இருக்கு இல்லையா. அது உயிர் பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் காரிய நிலையில இயங்குது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இறைவனை அறியாம இருக்கிறதுக்கு அறியாமை தான் மிகுந்த காரணம். அதனால மிக அழகாக இந்த புறச்சமைகள் தத்துவம்லாம் சொல்லணும் இல்லையா, 36 தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளணும். சைவ சித்தாந்தம் 36 தத்துவம் சொல்லுது. அதனால அவங்கள பத்தி சொல்லும் போது ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தளும் பேறினார் என்று சொல்லுவார். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டை மாறதும் சுழித்து அடித்ததெல்லாம் வேற வேற சமயங்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இது மும்மலம்னு சொல்ற அவரே ஐந்து மலங்கள் என்றும் கூறியிருக்கின்றார். இப்ப நம்மளுடைய சித்திக்கு மேல் நூல் இல்லை என்ற சிவஞான சித்தியாரிலே மாயையின் காரியத்தை மாயேய மலம் அது என்றும், ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற ஏவும் தூயவன் தனது ஓர் சக்தி திரோதான கரி அது என்றும், ஆய்வர் இம்மலங்கள் ஐந்தும் அணுக்களை அணைந்து நிற்கும் என்று அந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அப்ப மாயையுடைய காரியம் மாயேயம் என்றும், இந்த மலங்களை இயக்க இறைவன் ஏவக்கூடிய ஒரு சக்தி திரோதானம், அதான் திரோதான கரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாயம் இல்லையா, மாயை அப்படிங்கிறது பிரகிருதி மாயை அசுத்தமாயை சுத்தமாயை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு சைவ சித்தாந்தம் அழகாக எடுத்து காட்டி இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். மறைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் வந்து இந்த மும்மலங்களையும் இல்லையா அந்த மறைப்பாற்றல், அதாவது இறைவனுடைய மறைப்பாற்றல் வந்து மும்மலங்களையும் அதிர்ட்டித்து நின்று அவ்வவற்றின் தொழில்கள் அவ்வவற்றிலே ஈடுபடுத்தி அந்த உயிர்களுக்கு பரிபாகம் அறிவிக்கிறது. அந்த மறைப்பாற்றல் சும்மா மலம்னு உபச்சாரமாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மலங்கள் ஐந்துங்கிறத நமது மணிவாசக பெருமான், குலம் களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் கொற்ற சிலையாம் விலங்கல் எந்தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கள் அந்தாமரை மேனி அப்பா ஒப்பிலாதவனே, மலங்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறு மத்துறவே என்ற பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ ஆணவம் வந்து நமக்கு அனாதியாகவே இருக்கிறது, மும்மலங்களும் அனாதிதான், ஆணவம் வந்து நம்ம பிறவிக்கு வரும் முன்பே நம்மளோட இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு அது இந்த பாடங்கள்ல கேட்டுக்கிட்டோம். இப்ப கன்மமலம் அனாதியே இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, சித்தியார்ல முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றதாகி கன்மமும் மூலம் காட்டி காமிய மலமாய் நிற்கும்னு அருணகிரி சிவாச்சாரியார் சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னமேனா அனாதியேன்னு அர்த்தம். ஆன்மா தன் அப்படிங்கறது ஆன்மாவை பொருந்திய மும்மலத்து ஒன்றாய், மும்மலங்களில் ஒன்றாக எண்ணப்பட்டு கன்மமும் மூலம் காட்டின்னு வந்துச்சு. கன்மம் என்ற மலமும் காரண மூலம்னா காரண நிலை, காரண நிலையில உண்டு அப்படிங்கிறத காமிய மலமாய் நிற்கும். மூல கன்மத்தோட தொடர்பு கொண்டு அதை கொண்டுதான் நம்ம வினை ஈட்டி அதனாலதான் பிறவிக்கு வருகிறோம். அதற்காக அதை அழகாக அதிலே உணர்த்தப்பட்டுள்ளது என்பதை அழகாக சிவஞான போத சிற்றுரை 4வது சூத்திரம் 2வது அதிகரணத்தோட இறுதியில அனாதியே மலத்தை பற்றுதல் உயிரின் வினையாய் உயிர் குற்றங்களுள் வைத்து எண்ணப்படுவதுன்னு சிவஞான சுவாமிகளும் நமக்கு அருளி செய்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப உயிர் அனாதி, அது அனாதியே உள்ள ஆணவ மலத்தை அனாதியே பற்றியது உயிரின் செயல், அனாதியே தொழிற்பட்டதால உயிரோட செயல் மூல கன்மம்னு சொல்லப்படுது. அப்ப கன்மமும் அனாதியே இருக்கின்றது என்பது நமக்கு தெளிவாகின்றது. இதத்தான் திருக்கழுக்குன்றம் அருமையான ஒரு பதிகம். அதுல மயக்கமாயதோர் மும்மல பல வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்தனை ஆண்டு கொண்டு நின் தூய்மலர் கலல் தந்துன்னு பாடியிருக்காங்க நம்முடைய மணிவாசக பெருந்தகை. மும்மல பல வல்வினை அப்படிங்கிறது தான், மும்மலம்னா நமக்கு தெரியும் ஆணவம் கன்மம் மாயை. பல வல்வினை அப்படின்னு சொல்லியாச்சு, மும்மலத்துல ஒரு கன்மம் இருக்கு, அடுத்து பல வல்வினை அப்படிங்கிறது அனாதியே இல்லையா, ஆணவ மலத்தை பற்றிய உயிர் குற்றத்தை அது குறிக்குது. ஆக இந்த வகையில இதை பார்த்து கொண்டு அடுத்தபடியாக, சரி, உயிர்களுக்கு நுண்ணுயிர் வழங்கப்பட்டத முதல்ல வந்து தனு அப்படிங்கிறது வந்து சூக்கும உடம்ப குறிக்குது. கரணம் என்பது அந்த சூக்கும உடம்புல அமைஞ்சிருக்கக்கூடிய மனம் புத்தி அகங்காரம் அதையெல்லாம் குறிக்குது. அப்புறம் நுண்ணுடல் வழங்கப்பட்ட பின்புதான் உயிருக்கு வந்து நல்வினை தீவினை பற்றிய அறிவு வருகிறது. அதனால அந்த விகாரத்தால வினை இரண்டும் காட்டி அப்படின்னு மெய்ப்படுத்து அப்படி வந்து அதன் பின்பு படிப்படியாக என்ன செய்கிறது, அதாவது உமாபதி சிவாச்சாரியா நமக்கு போற்றி பகருடையில சொல்றாரு, பொற்புடைய மாயையை புனர்பின் கண் முற்பால் தனுகரணமும் புவனமுமாய் தந்து அவற்றால் மனம் முதலாய் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டறிவு காட்டும் வினை போற்றி என்று சொல்லியிருக்கின்றார். அப்ப வினை காரணமாக முதன் முதல்ல உயிர்களுக்கு நுண்ணுடல் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிவஞான பாடியம் 2வது சூத்திரத்துல 1வது அதிகரணம் தொடங்குறதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் நமக்கு சிவஞான சுவாமிகள் வலியுறுத்தி நல்ல வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இவ்வளவு அரிய சைவ சித்தாந்த நுட்பத்தை நமது மணிவாசக பெருமான் பல இடங்கள்ல அருள் கொடையாக நமக்கு வழங்கி இருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். அதனால இந்த தலை என்று சொல்லக்கூடிய அந்த தடைகள்ல இருந்து அந்த பாசத்துல இருந்து உயிர் மீண்டு சிவத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன சாதனங்கள் சாதனைகள் இருக்கின்றன என்பதை நமக்கு சைவ சித்தாந்தம் அறிவுறுத்துகின்றது. ஏன்னா ஆகமங்கள்ங்கிறது சிவபெருமானால் அருளப்பெற்றது, அந்த ஆகமங்களின் ஞானபாதம் தான் சித்தாந்தமா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அதுல சொல்லப்பட்ட ஞானபாதம் தான் நமக்கு சித்தாந்தமா வந்திருக்கு. அதனால் அதில் உணர்த்தப்பட்ட அந்த கருத்துக்களை எல்லாம் மனதிலே வாங்கி கொண்டு தவம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சரியேகிரிய யோகத்தை செய்து அதன் மூலம் பதிஞானத்தை பெற்று, அந்த பதிஞானம் தான் தகுதி முக்தி பெறுவதற்கு. பாசஞானத்தாலேயும் பசுஞானத்தாலேயும் இறைவனை அடையவே முடியாது. ஆகையால் அதற்கு நமக்கு இந்த சரியேகிரிய யோகம் இதெல்லாம் நமக்கு மிகவும் அவசியம் என்பதையும், ஆகையால் அந்த வகையில அதை பின்பற்றினால் இறைவனை எளிதாக நாம் அடையலாம் என்பதையும் நமக்கு மிக அழகாக சைவ சித்தாந்தம் எடுத்துரைக்கின்றது. அதையெல்லாம் நாம் நாளைய சிந்தனையிலே தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா நமக்கு ஞானமாவது ஈசன் பால் அன்புதான். நான் எத்தனை தீஷம் வாங்கியிருக்கேன், எவ்வளவு ஜபம், நம்ம எவ்வளவு ஜபம் பண்றேன்னு வெளியே சொல்லக்கூடாது, எவ்வளவு நேரம் பூஜை பண்றோம்னு வெளியில சொல்லக்கூடாது, என்னென்ன பூஜா திரவியங்கள் வைத்து செய்கிற இதெல்லாம் நமக்கும் சுவாமிக்கும் தெரிஞ்சா போதும். இது உலகத்துல எல்லாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அப்புறம் கண்டிப்பா அவரை தியானிக்கணும். நமக்காக உயிருக்கு உயிரா ஊனினை உருக்கி உள்ளொலி புகுத்தி உள்ளேயே இருக்காரு. அதனால அவரை கண்டிப்பாக நாம் தியானம் செய்ய வேண்டும் மனதா. அப்ப தியானம் செய்யணும், ஜபம் பண்ணணும், அப்புறம் பூஜை பண்ணணும், திருமுறைகளை கண்டிப்பாக ஓத வேண்டும். அதனால அது எல்லாம் வந்து நமக்கு நம்முடைய வினைகளை நீக்கி கொண்டே வரும். இதை நீங்க பல இடத்துல திருவாசகத்துல பார்க்கலாம். நல்ல நம்ம வினை நீங்கணும்னா நாம இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அது திருவாசகத்திலே நமக்கு மணிவாசக பெருமான் மிக அழகாக வலியுறுத்தி காட்டியிருக்கிறார் என்று சொல்லி, அந்த சாதனை நெறிமுறைகளையும் பலன்களையும் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் நாளை என்று சொல்லிக்கொண்டு, இந்த மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா அப்படிங்கிறது, இந்த ஆன்மாவன இந்த உடம்புக்குள்ள இருந்து ஆணவ மலத்தால் கட்டுண்டு இருக்கின்றது என்பதை சொல்லி, அது அதுல இருந்து நீங்கி முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பதை நாம் கொள்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யலாம். வேதமா முனிவர் வாழ்க, விளங்கும் ஆண் இனங்கள் வாழ்க, பூத நாயகன் மெய்யன்பர் பொலிந்து சூழ் மதுரை வாழ்க, மாதம் மும்மாரி பெய்து மலிவளம் சுரப்ப, சொக்கு நாதன் என்னும் கடவுள் தொன்னலம் பெற பொலிக மாதோ என்ற பாடலை பாடி, இதுகாரும் இந்த அருமையான சிந்தனைக்கு துணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றியை கூறி, சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நேரில் கண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம்.